الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله المولانا العظيم அளவற்றார் உளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் துயர்ந்தவர்களை துயர்ந்தோர் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கியிருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களையெல்லாம் நடந்து கொள்ளுங்கள் என எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களையெல்லாம் செய்ய வேண்டாம், தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு பூரணமாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக, யாத்திக்காஹுடைய நீயத்தையும் அல்லாவுக்காக நான் இந்த பள்ளிவாசலிலே தரிபட்டிருக்கிறேன் என்கின்ற யாத்திகாஹுடைய நீயத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழலில் எமது பிராந்தியங்களிலே பல்வேறு வகையான சமூக நோய்கள், நடத்தை புரள்வுகள், மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய சிந்தனையால் ஏற்றுக்கொள்ள முடியாத அசிங்கமான பல்வேறு வகையான நடத்தையினமான செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதை எங்களில் யாரும் அறியாமல் இருக்க முடியாது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியிலே இன்று மலிந்து காணப்படுகின்ற, குறிப்பாக சாதாரணதரம் உயர்தரம் படிக்கின்ற டீனேஜ் 15, 16, 17, 18, 19 வயது உட்பட்ட மாணவர்களுக்கு மத்தியிலே இன்று காணப்படுகின்ற மிக மோசமான பாதக செயல்கள் எமது சமூகத்தை மிகவும் கவலையான நிலைக்கு இட்டிருப்பதனை எங்களில் யாரும் அறியாமல் இருக்க முடியாது. இதற்கான காரணி என்ன? இந்த நிலை ஏன் இன்று மிகவும் கடுமையாக சூடுபிடித்திருக்கின்றது? எங்கிருந்து இது ஆரம்பமாகின்றது? இது எங்கே கொண்டு எமது சமூகத்தை சேர்க்கப் போகின்றது? இதற்கான சூத்திரதாரிகள் யார் என பன்முக ஆய்வுகள், பல்வேறு வகையான ஆய்வுகளும் கருத்தரங்குகளும் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. பலர் பல்வேறு வகையான காரணிகளை முன்வைக்கின்றனர். பெற்றோர்கள்தான் இதற்கான அடிப்படையான காரணிகள். பெற்றோர்களின் முறையான வளர்ப்பின்மை, பெற்றோர்களின் கவனையினம், பெற்றோர்களின் சரியான வழிகாட்டலின்மை என்று சிலர்கள் குற்றம் சொல்ல, பெற்றோர்கள் இல்லை, மாணவர்களின் இன்றைய இந்த நிலைக்கு காரண முக்கியமான காரணியாக கருதப்படுபவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்களின் முறையான வழிகாட்டலின்மை, ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இல்லாமையினால்தான் மாணவர்கள் இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் என்று பெற்றோர்கள் குற்றம் சுமத்த, இன்னும் சிலர்கள் இல்லை, இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த நவீன 21ஆம் நூற்றாண்டின் நியதிதான் இவைகள், இன்றைய குளோபலைசேஷன் அல்லது ஏர்பனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற இன்றைய உலகமயமாக்கலில் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு இளைஞனும் சிக்கி தவறி சிக்கி விழுந்து திணறி அவனை அறியாமல் வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் தான் என்று பல்வேறு வகையான ஆய்வுகள் பல்வேறு வகையான முன்வைக்கப்படுகின்றன. உண்மையில் இதற்கான காரணிகள் யார் என்ற ஒரு விவாதம் நடத்தப்பட்டால் இந்த விவாதத்தில் யாரும் தோற்கப் போவதில்லை. அந்த அளவு ஒவ்வொரு சாராரும் அவர்களுக்கான பக்க நியாயங்களை பலமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் இன்றைய இந்த சமூகத்தை சுமக்க வேண்டிய இளைஞர்களை இந்த சமூகத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பினை இளைஞர்கள் தான் ஏற்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சமூகம் அவர்களை சுமக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. சமூகத்திலே காணப்படுகின்ற இளைஞர்களால் சமூகத்திற்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் சமூகமே அவர்களை சுமந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையிலிருந்து இவர்களை மீட்டெடுத்து ஒழுக்கமான நாகரிகமான நல்ல பண்பான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது பற்றி எல்லோரும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று நாம் இருக்கின்றோம். குறிப்பாக நாம் வாழுகின்ற இலங்கை போன்ற நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம்கள், சிறுபான்மையினராக வாழுகின்ற நாடுகளிலே எங்களது இருப்பை பற்றியும் எங்களது தனித்துவம் பற்றியும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கருத்தரங்குகளை நிகழ்த்தி சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் ஒவ்வொருவரும் வீற்றிருக்கின்றோம், ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் என்பதனை ஆரம்பமாக மனம் கொண்டு உறுதி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியிலே இன்று நிலவுகின்ற இந்த ஒழுக்க இனமான ஒழுக்க புரள்வுகளுக்கு காரணம் என்ன என்பதனை நாங்கள் வேறு ஒரு கோணத்தில் பார்க்கலாம். அதை பற்றித்தான் உங்களிடம் சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். உண்மையில் இதற்கான அடிப்படை காரணியாக ஒரு அம்சத்தை ஒரு விடயத்தை கொள்ளலாம். அதுதான் கல்வி பற்றி இஸ்லாம் என்ன கோட்பாட்டினை கொண்டிருக்கின்றது, கல்வி பற்றி இஸ்லாம் என்ன கருத்தை சொல்லுகின்றது என்பதன் ஆழம் தாற்பயம் இன்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் புரியாமைதான் ஒரு முக்கியமான காரணி என்று கொள்ளலாம். எல்லோரையும் சொல்லவில்லை, பெரும்பான்மையானவர்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். இஸ்லாம் கல்வி பற்றி கல்வியலாளர்கள் பற்றி என்ன சொல்லுகின்றது? மேலே ஓதி காட்டித்த திருவசனங்கள் அல் குர்ஆனின் வசனங்கள் மிகவும் அழகாக சொல்லுகின்றது. அந்த 5 வசனங்களையும் அறியாதவர்கள் எங்களில் யாரும் இருக்க முடியாது. அந்த 5 வசனமும் தான் இந்த உலகத்திலே இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை இஸ்லாத்தை அறிமுகம் செய்வதற்கு முதன் முதலில் இறங்கப்பட்ட ஆரம்ப வசனங்கள். அந்த வசனங்களிலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் அந்த கருத்தை தெரிந்திருக்கின்றோம். அதன் ஆழம் என்ன, அதன் உட்பதிவு என்ன, அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்பது பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் தெளிவாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருவது மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சமூகத்தின் மேம்பாடு, ஒரு சமூகத்தின் உயர்வு, ஒரு சமூகத்தின் அபிவிருத்தி அந்த சமூகத்தின் கல்வியில் தான் தங்கியிருக்கின்றது. அல்ஜீரிய நாட்டு அறிஞர் மாலிக் பின் நபி அவரை பற்றி எங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் ஒரு கருத்தினை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், ஒரு பறவைக்கு அதன் சிறகுகள் முக்கியமோ அதுபோன்றுதான் ஒரு சமூகத்திற்கு கல்வி என்று சொல்லுகின்றார். ஒரு பறவை எப்படி சிறகுகளின்றி பறக்க முடியாதோ, அதன் இறகுகளின்றி அதனால் நகர முடியாதோ, அதுபோன்றுதான் ஒரு சமூகத்திற்கு கல்வி. ஒரு சமூகம் மேம்பட வேண்டும் என்றால், ஒரு சமூகம் நாகரிகப்பட வேண்டும் என்றால், ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், ஒரு சமூகம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால், சமூகத்திலே காணப்படுகின்ற சமூக நோய்கள் பிடுங்கப்பட்டு அந்த சமூகம் நாகரிகமான சிவிலைஸ்ட் சொசைட்டி என்று சொல்லப்படுகின்ற நாகரிகப்பட்ட சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமூகம் கல்வியியலாளர்களை உருவாக்க வேண்டும். கல்வியால், சிறந்த அறிவால், சிறந்த கோட்பாட்டால், சிறந்த சிந்தனையால் அந்த சமூகம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதுதான் உறுதி. அன்பார்ந்த சகோதரர்களே, அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாம் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அன்று வாழ்ந்த சமூகத்தின் நாகரிகம் பற்றி எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனை நாங்கள் விலாவாரியாக பல இடங்களில் பேசியிருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அந்த சமூகத்திற்கு மத்தியிலே இஸ்லாத்தின் முதன் முதலாவது 5 வசனங்கள் எதனை சொல்லுகின்றது தெரியுமா? இக்ரா, நபியே நாயகமே ஓதுவீராக. ஓதுவீராக என்றால் குர்ஆனை மட்டும் ஓதிக்கொண்டிருப்பது அல்ல, அதை சொல்லவில்லை அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நாயகமே படிப்பீராக, பாஷிப்பீராக, ஓதுவீராக, கற்றுக்கொள்வீராக என்ற கருத்தை தான் அங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான். இக்ரா, ஓதுவீராக. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இந்த பிரபஞ்சத்தை படைத்த, இந்த முழு உலகையும் படைத்த அந்த இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம், மனிதனுக்கு எழுதுகோல் கொண்டு எழுத கற்பித்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவன்தான் கற்றுக் கொடுத்தான் என்று கல்வி பற்றி, கல்வியின் யதார்த்தம் பற்றி, கல்வியின் ஆழம் பற்றி மிகவும் தெளிவாக இந்த அல் குர்ஆன் வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் சுட்டிக்காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்திலே கல்வி என்றால் ஒரு சமூக மேம்பாட்டுக்கு, ஒரு சமூகத்தின் உயர்வுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் தேவையோ அதனை படிப்பது எல்லாமே கல்விதான். அதனை படிப்பதைத்தான் இஸ்லாம் தூண்டுகின்றது. அதனை படிக்க செல்கின்ற அனைவர்களுக்கும் இஸ்லாம் கல்வியலாளர்களுக்கு, கல்வியை கற்றுக்கொள்ள செல்பவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றதோ அத்தனை சிறப்புகளுக்கும் அவர்கள் உரித்தானவர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த சிந்தனை, இந்த கோட்பாடு இன்று மறுக்கடிக்கப்பட்டுவிட்டது. கல்வியை இரு கூறாக உடைத்து விட்டார்கள். அதாவது சொல்லுவார்கள், எஜுகேஷனல் டுவலிசம் என்று சொல்வார்கள், அல்லது டிகோட்டமி இன் எஜுகேஷனல் சிஸ்டம் அரபியிலே சொல்லுவார்கள், சுனாயியத்து தாலீம், இரட்டை கல்வி முறை. அதாவது உலக கல்வி, இம்மை கல்வி, மறுமை கல்வி, இம்மை கல்வி, மறுமை கல்வி என்று கல்வியை இரு கூறாக பிரித்தார்கள். பிரித்து மறுமை கல்வி என்றால் குர்ஆன் ஹதீஸை படிப்பவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்புகள் எல்லாம். அல்லாஹ் கல்வியை கற்றுக்கொள்ள செல்பவர்களுக்கு வழங்குகின்ற சிறப்புகள், கல்வியை கற்றுக்கொள்ள செல்பவன் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கின்றான். கல்வியை கற்றுக்கொள்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும், கடலில் உள்ள விண்மீன்களும், வானமும் பூமியும், அனைத்து படைப்பினங்களும் பிரார்த்தனை செய்கின்றன என்பவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்க செல்பவர்களுக்கு மட்டும்தான் என்கின்ற ஒரு சிந்தனை திணிக்கப்பட்டது. அப்படி அல்ல, இஸ்லாம் அப்படி கல்வியை பிரிக்கவில்லை. கல்வி இஸ்லாத்தின் பார்வையிலே கல்வி இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை விளங்கப்படுத்தினார்கள். அல் இல்மு நாஃபி, அல் இல்மு நாஃபி, அல் இல்மு கைரு நாஃபி, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரயோசனமான அறிவு, பிரயோசனமற்ற அறிவு, ஒரு சமூகத்திற்கு தேவையான பிரயோசனமான அறிவு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த சமூகத்திற்கு நாங்கள் துறைசார் நிபுணர்களை இழந்து தவிக்கின்றோம். எங்களது வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இந்த அல் குர்ஆனிய ஆரம்ப வசனங்களை முறையாக கற்று அதன் நிழலிலே பயிற்றுவிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள் மிகப்பெரும் மேதைகளாக மாறினார்கள். இஸ்லாம் அறிமுகம் செய்யப்பட்ட முதலாவது நூற்றாண்டிலே உலகத்திற்கு அறிமுகமான விஞ்ஞானிகள், உலகத்திற்கு அறிமுகமான மருத்துவர்கள், கணிதத்துறையிலே அறிமுகமான மேதைகள், சமூகவியல் துறையிலே அறிமுகமான மேதைகள் பற்றிய வரலாற்றினை நீங்கள் படித்து பாருங்கள். உலகத்தை, அதாவது இஸ்லாம் ஆண்டது. இஸ்லாம், இஸ்லாத்தின் அழகான அறிவியல் கோட்பாட்டுடன் இஸ்லாம் உலகை ஆண்டது. இதனை பார்த்தவர்கள் இஸ்லாத்தை உடைக்க வேண்டும், இஸ்லாம் அல் குர்ஆன் இந்த உலகை ஆளக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் திட்டமிட்டு கல்வியின் கோட்பாட்டை உடைத்தார்கள். அன்றுதான் நாங்கள் இழந்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்னு சீனா, ஃபாராபி, இப்னு கல்தூன் போன்ற, தாலி போன்ற மிகப்பெரிய மேதைகளை எடுத்து பாருங்கள். இப்னு கல்தூனை எடுத்து பாருங்கள், ரஹிமஹுல்லா, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா, எங்கும் செல்ல தேவையில்லை. அவருடைய இஹ்யா உலூமுத்தீன் என்கிற புத்தகத்தை, அந்த நூலை படித்து பாருங்கள். அவர் குர்ஆனில், தஃப்சீரில், ஹதீஸில், அதேபோன்று விஞ்ஞான துறையில், மெய்ஞானத்தில் எப்படிப்பட்ட விளக்கத்தினையும் நுட்பத்தினையும் நுணுக்கத்தினையும் கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்னு கல்தூன் ஒரு வரலாற்று ஆசிரியராகத்தான் பலருக்கு தெரியும். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். உலகை ஆண்டார்கள், உலகத்துக்கு இஸ்லாத்தின் குர்ஆனின் நிழலிலே அறிவை கொடுத்தார்கள். அறிவின் மூலமாக பண்பட்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்கின்ற கருத்தினை உரத்து சொன்னார்கள். அதனால் தான் அவர்கள் நாகரிகப்பட்ட சமூகமாக இருந்தார்கள். அதனால் தான் சிந்து நதியிலே இலங்கையிலே நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு காரணமாக இருந்தது. இங்கு வரை இந்தியா வரை இஸ்லாத்தை அவர்களுக்கு கொண்டு வர முடிந்ததென்றால் அவர்களது ஆளுமையும் அவர்களது அறிவும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இது திட்டமிட்டு உடைக்கப்பட்டது, திட்டமிட்டு உடைக்கப்பட்டது. பாடசாலையிலே கற்கின்ற மாணவர்கள் அல்லது குர்ஆன் சுன்னா ஷரியாவை தாண்டி படிப்பவர்களுக்கு ஒழுக்கமாக நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பது எல்லாம் கட்டாயமில்லை போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது. இதுதான் மாணவர்கள் வழி தவறி போவதற்கு முக்கியமான காரணம். ஒவ்வொரு மாணவனுக்கும் சொல்ல வேண்டும், கல்வியின் யதார்த்தம் பற்றி சொல்ல வேண்டும். நீ அல்லாஹ்வின் பாதையில் இருக்கின்றாய், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் உனக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள், நீ ஒரு மிகப்பெரிய அமானிதத்தை சுமந்திருக்கின்றாய் என்பதை ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்ல வேண்டும். இந்த யதார்த்தம் புகட்டப்பட்டால் அவன் மனிதனாக மாறுவான், புனிதனாக மாறுவான். இக்ரா, இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனின் பெயரால் நீ படிப்பீராக. இங்கே அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை குர்ஆனை படி, ஹதீஸை படி என்கின்ற விடயம் இந்த குர்ஆன் வசனங்களிலே சொல்லவில்லை. இக்ரா, நீ படி. எதனை படி? பிரபஞ்சத்தை பற்றி படி. இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனை அந்த இறைவனின் பெயரால் படி. நீ படிப்பது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் உன்னிடம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை அமானிதத்தை தந்து அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நீ வகிக்க வேண்டிய ஒவ்வொரு பாத்திரத்திலும் நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு வகையான பொறுப்புகள் இருக்கின்றது. நீ ஒரு பிள்ளையாக, ஒரு வாலிபனாக, ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக, ஒரு தொழிலாளியாக, முதலாளியாக, பணக்காரனாக, ஏழையாக நீ வகிக்கின்ற ஒவ்வொரு பாத்திரங்களிலும் இறைவனுடைய ஹலீஃபாவாக நிறைவேற்ற வேண்டிய பல்வேறு வகையான பொறுப்புகள் இருக்கின்றன. அதனை நீ நிறைவேற்று, அதனை நீ நிறைவேற்ற கற்றுக்கொள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டான். அடுத்த வசனங்களை பாருங்கள். எழுதுகோல் கொண்டு எழுத கற்பித்தான், எழுதுகோல் கொண்டு இறைவன் மனிதனுக்கு எழுத கற்பித்தான். அந்த ரப்பின் பெயரால் நீ ஓதுவீராக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை படிக்கின்ற மனிதன் அல்லாஹ்வுக்காக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியை இவ்வாறு தான் பிரிக்க வேண்டும். அல் இல்மு நாஃபிஅ அல் இல்மு கைரு நாஃபிஅ. பிரயோசனமான அறிவு, பிரயோசனமற்ற அறிவு, பிரயோசனமான அறிவு. இன்று நாங்கள் நிபுணர்களை இழந்து தவிக்கின்றோம். எங்களது மனைவியருக்கு பிரசவம் பார்க்க எங்கு செல்கின்றோம்? இன்று சிறந்த தாதிய உத்தியோகத்தர்கள் இல்லை, சிறந்த சட்டத்தரணிகள் இல்லை, சிறந்த பெண் ஆசிரியர்கள். பெண் அரபு கலாசாலைகளில் பயிற்சி டீச்சிங் படித்துக் கொடுப்பதற்கு கூட பெண் ஆசிரியைகள் தட்டுப்பாடு. பெண்கள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது என்று முடக்கினால் இந்த சமூகத்திலே எங்களது பெண்களுக்கு மருத்துவம் பார்ப்பது யார்? எங்களது பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பது யார்? அன்பார்ந்த சகோதரர்களே, மிகவும் விசாலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த யுகம் இது அறிவியல் யுகம், மாறும் யுகம். அறிவு இந்த உலகை ஆளுகின்றது. அதே போன்று அல் இல்மு கைரு நாஃபிஅ என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது, பிரயோசனமற்ற அறிவு, அதையும் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். செக்ஸ் எஜுகேஷன் என்று ஒரு எஜுகேஷனை, இதை ஒரு பாடத்திட்டமாக இதனை பகிரங்கமாக படித்துக் கொடுக்கின்றார்கள். இது பிரயோசனமற்ற அறிவு. மனிதன் இறைவனுக்கு அடிப்படையிலேயே படைத்திருக்கின்ற ஞானத்தின் மூலமாக அதனை அவன் விளங்கிக் கொள்வான். இன்று வைரஸ் எங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் இவைகளை உருவாக்கியவன் அதனை பழுது செய்வதற்கென்றே வைரஸை உருவாக்குகின்றான். அது பிசினஸ் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம். வைரஸை பற்றி, வைரஸை உருவாக்குவது பற்றி படிப்பது அது இல்மு நாஃபிஅக்குள் அடங்காது, பிரயோசனமான அறிவு அல்ல. நான் பிரயோசனமற்ற அறிவுக்கு உதாரணம் சொல்லுகின்றேன். அறிவை இவ்வாறு இரண்டு கூறாகத்தான் பிரிக்க வேண்டும், பிரயோசனமான அறிவு, பிரயோசனமற்ற அறிவு. எனவே எதனை படித்தாலும் இந்த சமூக மேம்பாட்டுக்காக, சமூக உயர்ச்சிக்காக, சமூகத்தின் வளர்ச்சிக்காக படிக்கின்ற ஒவ்வொருவனும் அல்லாவின் பாதையில் இருக்கின்றான். அல்லாவுடைய அருளுக்கு உட்பட்டவன், அல்லாவுடைய அமரர்களின் பிரார்த்தனைக்கு உட்பட்டவர்கள் என்கின்ற சிந்தனையை நாம் புகுத்த வேண்டும். இந்த கருத்தாண்மையை ஒவ்வொரு ஆசிரியரும் கொண்டிருக்க வேண்டும். ஆரம்பமா அவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ கணிதத்துறை படிக்கின்றாய் அல்லது பயாலஜி படிக்கின்றாய், உனக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை, நீ எவ்வாறு நடக்கலாம் என்கின்ற சிந்தனை எங்களது மாணவர்களின் உள்ளங்களில் இருந்து களையப்பட வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய கலீபாவாக, நான் ஒரு வாலிபனாக நிறைவேற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு, பல பொறுப்புகள் எனக்கு இருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வினை அவனுக்கு ஊட்ட வேண்டும். இதில் முக்கியமாக ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் வாலிபர்கள் ஒழுக்க இனம் ஒழுக்க பிறழ்வு என்று கத்தி கிழிக்கின்றோம். இவர்களை வழி நடத்துவதில் மிகப்பெரும் பங்கினை வகிக்கின்ற ஆசிரியர்களின் நிலைப்பாடு இன்று எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். ஆசிரியர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உன்னால் மறக்க முடியாத நபர் யார் என்று கேட்டால் அவன் நிச்சயமாக ஒரு ஆசிரியரின் பெயரை சொல்லுவான். இந்த ஆசிரியர் தான் நான் இன்று இந்த இடத்தில் நிற்பதற்கு ஆணிவேராக இருந்தார், அவரை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லுவார். அதே போன்று இன்னும் ஒருவன் சொல்லுவான், நான் இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு இன்ன ஆசிரியன் தான் காரணம், அவன் என்னை இவ்வாறு நடத்தினான், இவ்வாறு நடந்து கொண்டான், நான் அதற்கு காரணம், இந்த நிலைக்கு காரணம் அவன் தான் என்று மறுபக்கமும் சொல்லுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆசிரிய தொழில் என்பது மிக முக்கியமான ஒரு தொழில், மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இதை அவன் மிகவும் கடமை உணர்ச்சியுடன் செய்ய வேண்டும். இது இங்கே ஒரு ஒரு கன்செப்ட் இருக்கின்றது. அதாவது ஆசிரியர் என்றால் டிரான்ஸ்ஃபார்மிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்ஸ் டு ஸ்டூடண்ட்ஸ் பிரைன், அதாவது தகவல்களை புத்தகங்களில் இருந்து மாணவர்களுடைய சிந்தனைக்கு நகர்த்துவது, இதுதான் ஆசிரியரின் தொழில், இதுதான் ஆசிரியரின் கடமை என்பது எங்களது மரபு ரீதியான கற்பித்தலிலே வந்த விடயம். அப்படி அல்ல, ஆசிரியர் டீச்சர் இஸ் எ ரோல் மாடல், டீச்சர் இஸ் எ ஹீரோ. டீச்சர் ஒரு ஆசிரியர் யார் தெரியுமா, அவன்தான் அந்த மாணவனுக்கு ஒரு ஹீரோவாக இருப்பான். ஒரு ஆசிரியனுடைய ஒவ்வொரு அசைவையும் அந்த மாணவன் கற்றுக்கொள்கின்றான். எனது டீச்சர், எனது ஆசிரியர் இப்படித்தான் சிரிப்பார் என்று எனது மகள், 6 வயது மகள் சொல்லுகின்றான், அதை போன்று சிரிக்க முனைகின்றான். ஆம், ஒவ்வொரு மாணவனும் ஆசிரியனை ஒரு ஹீரோவாக பார்க்கின்றான், ஒரு ரோல் மாடலாக பார்க்கின்றான். ஆசிரியருடைய வகிபாகம், ஆசிரியருடைய தொழிற்பாடுகள், ஆசிரியர் மனங்கொண்டு ஏற்க வேண்டிய பொறுப்புகள் பல இருக்கின்றன. ஒரு ஆசிரியன் ஒரு குழந்தையின், ஒரு மாணவனின் 2வது பெற்றோர், ஒரு ஆசிரியர் அந்த மாணவனின் உளவள ஆசிரியர், ஒரு ஆசிரியர் அந்த மாணவனின் எட்ட முடியாத எல்லைகளை ஏற்றிச் செல்கின்ற ஒரு ஏணி, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனின் கடக்க முடியாத கரைகளை கடப்பதற்கு நிற்கின்ற ஒரு தோணி. அப்படியாக இன்று ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா என்பதை ஒவ்வொரு ஆசிரியனும் தனது மனதிலே உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். ஆசிரியன் சிகரெட் குடித்துக் கொண்டு பாடசாலையிலே ஆசிரியன் சிகரெட் குடித்துக் கொண்டு நீ சிகரெட் குடிக்காதே என்றால் இது நியாயமான அம்சம் அல்ல. நீ செய்வதைத்தான் நாளை மாணவன் செய்ய போகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஆசிரியன் பாசிட்டிவ் டீச்சர் இன்று சமூகத்திற்கு தேவையான விடயம் இதுதான். ஒரு நேர்மையான ஆசிரியனாக இருக்க வேண்டும். இன்று வகுப்பறைகளிலே காட்டப்படுகின்ற வேறுபாடுகள், சயின்ஸ் மெத்ஸ் துறையிலே ஒருவன் முன்னேற்றம் என்றால் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் அவனுக்கு ஒரு பார்வை, ஆர்ட்ஸ் படிக்கின்ற மாணவனை ஒரு வகையான ஒரு பார்வை, புலமை பரிசு பரீட்சையிலே சித்தி பெற்ற மாணவர்கள் இவர்கள் மீது ஒரு பார்வை, மற்ற மாணவர்கள் மீது ஒரு பார்வை, ஏழை மாணவர்கள் மீது ஒரு பார்வை, பணக்கார மாணவர்கள் மீது ஒரு பார்வை. இந்த நிலையிலிருந்து ஆசிரியர்கள் விடுபட வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் எனது குழந்தை, நான் அவனது 2வது தகப்பன் என்கின்ற உணர்வினை மனப்பூர்வமாக ஏற்று அவன் வழி நடத்த வேண்டும். அந்த மாணவன் இஸ் இமிட்டேட்டிங் மீ, என்னை அணு அணுவாக பின்பற்றுகின்றான், எனது ஒவ்வொரு அசைவையும் அணிந்து கொள்கின்றான் என்ற உணர்வை ஒரு ஆசிரியன் ஏற்படுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதனால் பெற்றோர்கள் தப்பிவிட முடியாது. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஒரு ஆசிரியர், ஒரு மாணவன் பாடசாலையிலே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தான் பாடசாலையிலே கழிக்கின்றான். மற்ற அனைத்து நேரங்களும் அவன் வீட்டிலே தனது பெற்றோருடனும் சகபாடிகளுடனும் கழிக்கின்றான். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. பெற்றோர்கள், இன்று அதிகமான பெற்றோர்கள், எங்களது நாட்டிலே இலவச கல்விதானே, கல்வியின் பெருமதி தெரியாமல் மாணவர்களை வகுப்பறைக்கு சேர்த்து விட்டு வந்துவிட்டால் பாடசாலை பக்கமே செல்வது கிடையாது. இதுவல்ல பெற்றோரின் பொறுப்பு. பெற்றோர்கள் அவர்கள் குடும்பம் என்பது சாதாரணமான ஒரு அம்சம் அல்ல. இன்று சமூகத்திலே நிலவுகின்ற தலைமை வெற்றிடங்களை நிரப்புகின்ற தனி மனிதர்களின் பயிற்சி பட்டறை பயிற்சி பாசறை தான் குடும்பம். நாங்கள் இன்று எங்களை ஆள சிறந்த தலைவர்களை இழந்து தவிக்கின்றோம் என்றால் அதற்கான காரணம் நாங்கள் எங்களது குடும்பங்களிலே தலைவர்களை உருவாக்கவில்லை, நல்லவர்களை உருவாக்கவில்லை, நல்ல பண்புகளையும் நாகரிகங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, நாங்கள் நாகரிகமாக நடக்கவில்லை. ஒவ்வொரு பெற்றோரும் இது பற்றி சிந்திக்க வேண்டும். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பொறுப்பு என்ன? எனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அமானிடம் என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்கள் ஒரு ஒரு அறிஞருடைய சம்பவத்தை மட்டும் இங்கே சொல்லுகின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் டர்க்கி துருக்கி நாட்டில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருந்தார், சாயித் அன்னூர்சி. இன்றும் உலக வியக்கும் மிக பெரும் ஒரு சிந்தனையாளர் இவர். இவர் இப்படி நுட்பமான அற்பமான எங்கும் கண்டிராத அறும் சிந்தனைகளை கொண்டிருக்கின்றாரே, இவர் யார், இவரது குடும்ப பின்னணி என்ன என்பது பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒருவர் அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தார். அங்கே சென்று பார்த்த பொழுது சாயித் அன்னூர்சியுடைய தகப்பன் ரஹிமஹுல்லா, அவருடைய தகப்பன் இவர் அவருக்கு சொந்த கொஞ்சம் மாடுகள் இருந்தது. அந்த மாடுகளை அவர் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த மாடுகளின் வாய்கள் கட்டப்பட்டிருந்தன, ஒரு துணியினால் கட்டப்பட்டன. வீட்டுக்கு வந்ததும் அந்த துணிகளை அப்படியே அவிழ்த்து விடுகின்றார். இப்பொழுது அந்த நபர் கேட்கின்றார், நீங்கள் ஏன் இந்த மாடுகளின் வாய்களை கட்டிக்கொண்டு வந்தீர்கள் என்று. அதற்கு சாயித் அன்னூர்சியின் தந்தை தகப்பன் சொல்லுகின்றார், எனக்கு சொந்தமான மேய்ச்சல் தரை மேய்ச்சல் நிலம் ஒன்று இருக்கின்றது, அந்த இடத்திற்கு எனது மாடுகளை கூட்டிச் சென்று அங்கே அந்த மாடுகள் மேய்ந்து விட்ட பின்னர் அவைகளை நான் வீட்டுக்கு கொண்டு வருகின்றேன். வீட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது இடையிலே மற்றவர்களுக்கு சொந்தமான காணிகள் பயிர் பச்சைகள் புற்பூண்டுகள் இருக்கின்றன, அவைகளை எனது மாடு மேய்ந்து விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். அவைகளை அந்த மாடு மேய்ந்து அதிலே அதன் மூலமாக பால் சுரந்து அந்த பாலை கறந்து எனது குழந்தைகளுக்கு கொடுத்து ஹராமான முறையிலே வளர்ப்பதற்கு நான் தயாரில்லை. அதனால்தான் நான் மேய்ச்சலில் இருந்து வீட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது மாடுகளின் வாய்களை கட்டிக் கொண்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களை, அங்கே அவருக்கு புரிந்துவிட்டது இந்த அறிவு பொக்கிசத்தின் யதார்த்தம் என்ன. அறிவு மட்டுமல்ல, நாகரிகமும் பண்பாடும் நிறைந்த ஒரு மாமேதையின் ஒரு வலியுமா என்று சொல்லப்படுகின்ற இந்த மேதையின் ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொண்டார். எனது குழந்தை இது ஒரு இது பியோவாக தெளிவாக ஹராம் என்று கூட பத்வா கொடுக்க முடியாது. ரோட்டிலே இருக்கின்ற புல்லை மாடு மேய்ந்தார். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவு பேணுதலாக தனது குழந்தைகளை வளர்த்தார். ஹராமான முறையிலே வியாபாரம் செய்து வட்டி வியாபாரம் செய்து அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொள்ளையடித்து தொழில் புரிந்து குழந்தைகளை வளர்க்க முனைகின்ற ஒவ்வொரு பெற்றோரும் தனது குழந்தைகளை எண்ணி பார்க்க வேண்டும். அவைகளின் வெளிப்பாடுகளை உங்களது குழந்தைகளிலே கண்டுகொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயம் அது அவர்களிலே அவர்களின் பண்பாட்டிலே அவர்களின் அறிவிலே அது செயல் அது விஸ்வரூபம் எடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கல்வி இது மிகவும் ஒரு புரோடான மிகவும் விசாலமான ஒரு சாப்டர். கல்வி பற்றிய இஸ்லாமிய கருத்தை மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் வழியிலே எங்களது குழந்தைகளை நடத்த வேண்டும். ஒவ்வொரு கற்றுக்கொள்ள செல்கின்ற ஒவ்வொருவனும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ இருக்கின்றாய். நீ கற்றுக்கொள்வது அல்லாஹ்வுக்காக. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனின் பெயரால் கற்றுக்கொள். நீ கற்றுக்கொள்வது அல்லாஹ்வுக்காகத்தான் மகனே, நீ அல்லாஹ்வுடைய கலீபாவாக வந்திருக்கின்றாய், அல்லாஹ்வுக்காகத்தான் என்கின்ற சிந்தனையை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற பண்பட்ட நாகரிகமான வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் கட்டுக்கு அடங்காத மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட மிகவும் மோசமான பல்வேறு வகையான சமூக நோய்களை தோற்றுவிக்கக்கூடிய சமூகத்தின் அணுகுண்டுகளாக கருதப்படுகின்ற ஒரு சமூகத்தை தான் பெற்றெடுக்கப் போகின்றோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லா, எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நீ சொல்லுகின்ற பிரகாரம் வாழ்வதற்கு தௌபீக் செய்வாயாக. இஸ்லாத்தின் சிந்தனையை, இஸ்லாத்தின் அறிவையும் சிந்தனையையும் தெளிவையும் எங்களுக்கு தந்து உண்மையான நிழலிலே வாழ்ந்து மடிவதற்கு கிருபை செய்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆக்ருதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.